الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحابه وأتباعه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الحكيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ قال إبراهيم رب اجعل هذا البلد آمنا واجنبني وبني أن نعبد الأصنام رب إنهن أضللن كثيرا من الناس فمن تبعني فإنه مني ومن عصاني فإنك غفور رحيم صدق الله العظيم عن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم الإيمان بضع وسبعون شعبة وأفضلها قول لا إله إلا الله وأدناها إماتة الأذى عن الطريق والحياء شعبة من الإيمان متفق عليه أنيت لهنغليم தன்மேலான ஆதிக்கத்தின் வைத்திருக்கக்கூடிய வல்லவனான அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலாவுக்கு எல்லா புகழும் பலபாக்கனும் கருணாமாரியும் சலாமென்னும் சார்ந்து பெருக்கும் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் சையதுல் முர்சலீன் ஷபீஉல் முஜனபீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் அனைத்து வழிமுறைகளையும் சீரான முறையிலே பின்பற்றி நடந்த ஆலா ஸஹாபுகள் தாபிஈன்கள் தபஉத் தாபிஈன்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக வல்லவனான அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா எங்களுடைய குறுகிய கால வாழ்க்கையிலே ஒரு கண்ணியமான நாளை தந்து அந்த மகத்துவமிக்க நாளை அவன் விரும்பக்கூடிய இடமான மசூதிலே கழிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்ற நல்லவர்களே அப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா எங்களுடைய குறுகிய கால வாழ்க்கையிலே எந்தெந்த விடயங்களை எல்லாம் அவருடைய ரஹ்மத்தோடு சம்பந்தம் உள்ளதாக வைத்திருக்கிறானோ அந்த ஷரப்பு மிக்க கடமைகளை சீரான முறையிலே செய்து கொள்ளுமாறு இந்த விடயங்களை கவிந்து நடக்குமாறு எங்களுக்கெல்லாம் எச்சரிக்கையாக சொல்லி வைத்திருக்கிறானோ அந்த விடயங்களை கவிந்து நடக்குமாறு ஆரம்பமாக எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் நான் நல்ல உபதேசம் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஏகமல்லவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை எல்லாம் ஒரு உயர்ந்த நிலைமையிலே படைத்து நாங்கள் எந்தெந்த நல்ல குணங்களை எந்தெந்த விடயங்களை கடைபிடிக்க வேண்டுமோ அந்த அருமையான விடயங்களை தீனுடைய அடிப்படையிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டி தந்திருக்கிறார். அந்த அடிப்படையிலே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே பொறுமையை கையாள வேண்டி இருக்கிறது, பணிவுத்தன்மையை மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது, தன்னுடைய வாழ்க்கையிலே அழகிய நல்ல குணங்களை கடைபிடிப்பது ஒரு இபாதத்துடைய விடயமாக இருக்கிறது. எப்படியெல்லாம் இந்த விடயங்கள் நல்ல குணத்தை கடைபிடிப்பது, பொறுமையோடு வாழ்ந்து கொள்வது, பணிவோடு நடந்து கொள்வது அல்லாவிடத்தில் ஏற்றமுள்ள வணக்கமாக இருக்கிறதோ அதே மாதிரி நல்ல விடயங்களை நேசிப்பது நாம் அவை விரும்புவது அல்லாஹ்விடத்திலே ஒரு விடயமாக ஒரு சிறப்பு மிக்க இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, எங்களுடைய தாய் தந்தையர்களை நாம் நேசிக்கிறோம். எங்களுடைய தாய் தந்தையுடைய பெயர்கள் எங்களுக்கு பின்னாலே வருவதை பற்றி நாங்கள் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறோம். அதே மாதிரி தான் நாம் எந்த நாட்டிலே பிறந்தோமோ எந்த ஊரிலே வாழ்கிறோமோ அந்த ஊரை அந்த பிறந்த நாட்டை விசுவாசிப்பது, அதற்கு விசுவாசமாக நடந்து கொள்வது, அதனுடைய முறைகளை பேணுவது மார்க்கத்திலே சிறப்பு மிக்க ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த நாட்டிலே எங்களுக்கு தெரியும் நாளை 69வது சுதந்திர தின விழா இங்கே கொண்டாடப்பட இருக்கிறது. நாம் எல்லாம் இலங்கையர்கள், இந்த நாட்டிலே பிறந்தவர்கள். இந்த நாட்டுக்காக வேண்டி முஸ்லிம்கள் என்ன சேவையை செய்து வைத்திருக்கிறார்கள், நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? முன்னைய இமாம்கள், அருமையான சஹாபாக்கள் தங்களுடைய பிறந்த கத்தை எப்படியெல்லாம் நேசித்திருக்கிறார் என்பதனை சிறப்புமிக்க இஸ்லாம் எங்களுக்கு அழகான முறையிலே சொல்லி காட்டுகிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றார்கள். மக்காவிலே இருந்து சென்றவர்கள் தங்களை முஹாஜிரீன்கள், மக்காவாசிகள் என்று அருமை பெருமையாக சொல்லிக் கொள்கிறார்கள். அவர்களை வரவேற்றார்களே மதீனாவாசிகள், அவர் அன்சாரிங்கள், அன்சாரிங்கள் என்று சொன்னால் நாங்கள் எல்லாம் மதீனா நகரை சேர்ந்தவர்கள். எங்களுடைய தாயகம் மதீனா என்பதை சிறப்பான முறையிலே சொல்லிக் கொள்ளக்கூடிய விடயத்தை சிறு இஸ்லாமிய வரலாற்றிலே நாம் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அருமை மிக்க அல்லாஹுடைய நன்னடியார்களே, முன்னே இமாம்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை கொஞ்சம் சிந்தித்து பார்த்துகின்ற பொழுது சியாவு சித்தா என்று சொல்லக்கூடிய சிறப்பு மிக்க ஆறு ஹதீஸ் கிரந்தங்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமையான ஹதீஸ்களை விளக்கமான முறையில் சொல்லித் தந்தார்களே அந்த அருமையான இமாம்கள், அந்த இமாம்களுடைய பெயர்கள், அவர்களுடைய அருமையான விடயங்கள் எந்த அளவுக்கு தன்னுடைய தாய் நாட்டை விரும்பி இருக்கிறார்கள் என்பதனை தெளிவான முறையிலே சொல்லிக் கொண்டிருக்கிறது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, புகாரி இமாமுடைய சொந்த பெயர் புகாரி அல்ல, அவருடைய சொந்த பெயர் முஹம்மத், ஆனால் அவர்கள் பிறந்தது புகாரா, ரஷ்யாவிலே உள்ள புகாரா என்ற ஒரு நாட்டிலே இடத்திலே பிறந்தார்கள். தன்னுடைய நாட்டை சிறப்பிக்க வேண்டும், தன்னுடைய நாட்டை நாம் நேசிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னை புகாரி என்று சொல்லி ஒரு அருமையான முறையிலே பிரஸ்தாபித்து வைத்திருக்கிறார். இப்படி இதே மாதிரி பார்க்கின்ற பொழுது இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய சொந்த பெயர் முஹம்மது என்பது, ஆனால் அவர்கள் திருமதி என்ற ஊரிலே பிறந்திருக்கிறார்கள். தன்னுடைய பிறந்த கத்தை மதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அந்த சிறப்பு மிக்க ஹதீஸ் கிரந்தத்தை தெளிவுபடுத்திக் கொண்ட பொழுது திருமதி என்ற ஒரு பெயரோடு அதனை பிரஸ்தாபித்து வைத்திருக்கிறார். இப்படியெல்லாம் அருமை மிக்க இமாம்கள் தாங்கள் பிறந்த நாட்டை வாழக்கூடிய இடத்தை சிறப்பான முறையிலே தெளிவான முறையிலே பெருமையோடு சொல்லி வைத்திருக்கிறார். எனக்கு தெரியும் குருத்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு சிறப்பு மிக்க இமாம், ஒரு பெருந்தாய், சிறப்பு மிக்க பல கலைகளை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தவர்கள். அப்படியான குருத்துபி இமாமுடைய சிறப்பு மிக்க அந்த குருத்துபி என்பது அவருடைய பெயர் அல்ல, தஃபீர் குருத்துபி என்று இருக்கிறது. குருத்துபி என்பது அவருடைய பெயர் அல்ல, ஸ்பெயின் நாட்டிலே உள்ள ஒரு சிறிய கிராமம், தன்னுடைய பிறந்த ஊரை மக்கள் அறிய வேண்டும், அவருடைய சிறப்பை அறிய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் தஃபீர் குருத்துபி என்று சொல்லி சிறப்பான முறையிலே அழகான முறையிலே அவள் அதனை வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முன்னைய நபிமார்கள் தங்களுடைய பிறந்த கத்துக்காக வேண்டி என்ன சேவை செய்து வைத்திருக்கிறார், எப்படியெல்லாம் துவா செய்து வைத்திருக்கிறார், தன்னுடைய பிறந்த நாட்டை எப்படி நேசித்திருக்கிறார் என்பதனை ஹதீஸுடைய விளக்கங்கள் தெளிவான முறையிலே சொல்கிறது. புகாரி முஸ்லிமிலே ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள்நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்புமிக்க பிறந்த ஹமான மக்காவை விட்டு ஹிஜ்ரத் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமை மிக்க பிரயாணத்தை மேற்கொள்கிறார்கள். காபாவிடத்திலே வருகிறார்கள். காபாவே, நான் இந்த இடத்தை விட்டு செல்வதற்கு எனக்கு மனம் இல்லை, நான் பிறந்த இடம், வாழ்ந்த இடம், என்னை வாழ வைத்த ஊர், அந்த ஊரை விட்டு நான் செல்வதற்கு எவ்விதத்திலுமே எனக்கு இடம் கொடுக்க என்னுடைய மனம் இடம் கொடுக்கவில்லை, ஆனாலும் இந்த மக்கள் என்னை வெளியேற்பார்கள், என்னை அனுப்பி வைக்கிறார்கள், அதனாலே தான் இந்த ஊரை விட்டு நான் செல்லுகிறேன் என்று கண்ணீர் மல்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பு மிக்க காபாவை பார்த்து சொன்னார். போகின்ற பொழுது பல தடவைகள் அந்த சிறப்பு மிக்க காபாவை திரும்பி பார்த்த நிலைமையிலே சென்றதாக ஹதீஸுடைய விளக்கங்கள் சொல்கின்றன. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை அடைந்து விட்டார்கள். அந்த மதீனாவிலே வச்சு துஆ கேட்கிறாங்க, அல்லாஹும்மா ஹப்பிபீனல் மதீனா கஹப்பினா மக்கா, யா அல்லாஹ், நாங்கள் எப்படி சிறப்பு மிக்க காபா அமைந்திருக்கக்கூடிய நாங்கள் பிறந்த ஊரான அந்த மக்காவை நேசிக்கிறோமோ நேசித்தோமோ அதே மாதிரி இந்த மதீனாவை, நாங்கள் வாழக்கூடிய இந்த ஊரான மதீனாவை எங்களுக்கு நேசம் உள்ளதாக்கி தருவாங்க. எப்படி துவா செஞ்சிருக்கிறாங்க, ஒரு நாட்டுக்கு பிறந்த கத்துக்கு வாழக்கூடிய ஊருக்கு ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய பங்களிப்பு என்ன என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அருமையான துஆவின் மூலமாக சொல்லி தந்திருக்கிறாங்க. சொன்னார்கள், அல்லாஹும்ம ஹப்பிபீனல் மதீனா கஹப்பினா மக்கா, எப்படி நான் பிறந்த ஊரை நேசிக்கிறேனோ அதே மாதிரி நான் வாழக்கூடிய ஊராய் இந்த மதீனாவை நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயா, வஸஹ்ஹிஹா யா அல்லாஹ், இந்த ஊரை ஒரு சிறப்புள்ள ஊராக ஆக்கி வைப்பாயா, இந்த ஊருடைய தானியங்களிலே உணவு பொருட்களிலே அனைத்து வியாபாரங்களிலே நீ பரக்கத்தை செய்வாயா, வன்குல் ஹுமாஹா வஜ்அல்ஹா பிஜ்ஹுமா, யா அல்லாஹ், இந்த நாட்டிலே காய்ச்சல் போன்ற பெரிய வியாதி வந்து விடாமல் இப்பாது காப்பாயா, இங்க இருக்கக்கூடிய நோயை இந்த ஊரை விட்டு அழைப்பு விடுவாயா என்று சொல்லி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் பிறந்த நாட்டுக்காக வேண்டி, தன்னுடைய வாழக்கூடிய ஊருக்காக வேண்டி துஆ செய்திருப்பார் என்று சொன்னால், நம்முடைய கடமை இந்த நாட்டை நேசிப்பது. நாங்களும் ஸ்ரீலங்கா மக்கள் தான். எங்கட பாப்பா, பாப்பட பாப்பா, பாட்டம் கூட்டி எல்லாம் வாழ்ந்த பிறந்த இடம். இந்த காலங்களில் எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் நாட்டை நேசிக்க வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்கிறது என்பதனை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்துல்லாஹ்வின் உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, வல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நாட்டுக்காக வேண்டி இப்படி துஆ செய்வார். நான் ஒரு இரவு கனவு கண்டேன், ஒரு பெண்மணி கழிவிரி கோலமாக அலங்கோலமான நிலையிலே இந்த மதீனாவை விட்டு வெளியே ஓடுவதாக நான் கண்டேன். இதனுடைய விளக்கம் என்னவென்று சொன்னால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கட்டங்களையா, பன் குல் ஹுமா ஃபஜ்அல்ஹா பிஜ்ஹா, இந்த ஊரிலே காய்ச்சலுடைய நிலைமை ஏற்படாமல் இருக்க, காய்ச்சல் போன்ற பெருவியாதிகள் வந்து விடாமல் இருக்க நீ பாதுகாப்பாயா, இந்த ஊரை விட்டு நீ அனுப்பிவிடுவாயா என்று துஆ செஞ்சாங்க இல்லையா. அந்த துஆவுடைய பாக்கியம் தான் அல்லாஹ் இந்த ஊர்ல இருந்த காய்ச்சலை அனுப்பி விட்டான் என்ற கருத்தை அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹுரல் தெளிவான முறையில் சொல்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்துல மக்காவில் சிறப்பு மிக்க தீனை அழகான முறையில சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த மக்கள் கேட்கல, பலவிதமான வேதனைகளையும் தண்டனைகளையும் அநியாயங்களையும் செய்ய ஆரம்பித்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறாங்க, இங்கில்லாவிட்டாலும் நாம தாய்ப நகரத்துக்கு செல்வோம், அல்லாவது மக்களுக்கு சொன்னால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற உறுதியோடு சொன்னார்கள். தன்னோடு ஜெயித் ரலி அல்லாஹு அலைஹி கூட்டி செல்கிறாங்க. ஆனால் நினைத்த மாதிரி இல்ல, எந்த தாய்வு மக்களை நம்பி போனார்களோ அந்த தாய்வு வாசிகள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, சிறுவர்களை ஏவிட்டு கல்லால் அடிக்க ஆரம்பித்தார். ரசூலுல்லாஹ்வுடைய உடம்பிலே இருந்து குதிரம் ரத்தம் அவருடைய பாதரட்சையை அடைத்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய்பு நகருடைய அதாவது ஓரத்திலே அவருடைய எல்லையில இருக்கக்கூடிய ஒரு திராட்சை தோட்டத்துக்கு செல்கிறார். அந்த திராட்சை தோட்டம் யாருக்குரிய என்று சொன்னால், குறைசி தலைவர் உத்துபா ஷைபாவுக்குரிய ஒரு தோட்டம். அந்த உத்துபா ஷைபாவில் குறைசி குலத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் என்ன செய்யல, சிலாத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் தான். அவர்கள் நினைக்கிறார்கள், உத்துபா ஷைபா ரெண்டு பேரும் சொல்றாங்க, இந்த முஹம்மத் இந்த ஊருக்கு வந்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஊர் மக்கள் அவரை கண்ணியப்படுத்தவில்லை, எம்முடைய தோட்டத்துக்கு வந்திருக்கிறார், எப்படி இருந்தாலும் எங்கட ஊர்வாசியல் இல்லையா, எங்கட ஊரை சார்ந்தவர், எங்கட ஊரை கண்ணியப்படுத்துவது அவசியம், எங்கட ஊர்வாசி மக்களை நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். ஆகவே அதோ இருக்கிற அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த திராட்ச கொலை என்ற பிச்சு நீ கொண்டு குழு என்று சொல்லி தன்னுடைய அடிமை அத்தாஸ் அவர்களை அனுப்பி வைக்கிறார். அத்தாஸ் என்பவர் அதை கொண்டு போய் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கொடுத்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க தெரியுமா, பிஸ்மில்லா என்று எடுத்து சாப்பிடுறாங்க. அத்தாஸ் சொல்றாரு, அந்த அடிமை சொல்றாரு, நீங்க என்ன அரபிகள் யாருமே சொல்லாத ஒரு வார்த்தையை சொல்றீங்களே அப்படின்னு சொன்னாங்க. நீங்க யாரு பாப்பா, எந்த ஊர்ல இருந்து இருக்கிறீங்க, நான் இன்ன ஊரை சார்ந்தவன் அப்படியா, அப்ப நீங்க எந்த மதத்தை சார்ந்தவங்க, நான் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவன். நீங்க சொல்லக்கூடிய ஊரையும் நீங்க சொல்லக்கூடிய மதத்தையும் பார்த்தால், அந்த நாட்டிலே ஒரு காலத்திலே யூசுப்னு மத்தா, யூசுப் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபியாக வந்த நாடு அல்லவா அப்படின்னு கேட்கிறாங்க. அத்தாஸ் சொல்றாரே, நீங்க இதை எப்படி அறிஞ்சீங்க, நீங்க யாரு, என்னுடைய சகோதரர் அவர் அவர்தான், என்ன அந்த சகோதரர் நபியாக வந்திருக்கிறாரு, அதே மாதிரி தான் நானும் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் சொன்ன பொழுது அந்த அத்தாஸ் என்ன சொன்னான்னு சொன்னால், ரசூலுல்லாஹ்வுடைய கையை மோந்து கொண்டு சொன்னார், இந்த உண்மையான நபி என்பதை ஏற்றுக்கொள்கிறது சொன்னார். கண்ணியத்துக்குரியவர்களே, உத்துபா ஷைபா எதிரியாக இருக்கலாம், குறைசி தலைவராக இருக்கலாம், ரசூலுல்லாஹ் எதிர்ப்புகளாக இருக்கிறார், இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய ஊருக்காரராக்கே ஊரை நேசிப்பது, ஊர் மக்களை ஆதரிப்பது, ஊர் மக்களுக்கு துஆ செய்வது ஒரு கடமை என்ற அடிப்படையிலே தான் அந்த மக்கள் நடந்து கொண்டார்கள் என்பதை ஹதீதுடைய வரலாறுகள் தெளிவான முறையில் சொல்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும், நாங்கள் எல்லாம் இந்த இலங்கை நாட்டை சார்ந்தவர்கள், இங்கே தான் பிறந்திருக்கிறோம், எங்கட வாப்பா வாப்பட பாப்பா பாட்டன் பூட்டி எல்லாம் இங்கே பிறந்திருக்கிறாங்க. இந்த நாட்டுக்கு எம்முடைய முன்னையர்கள் முஸ்லிம்கள் என்ன சேவை செய்திருக்கிறார்கள், எப்படியெல்லாம் நடந்திருக்கிறார்கள், எப்படி இந்த நாட்டை நேசித்திருக்கிறார்கள், எப்படியெல்லாம் கண்ணியப்படுத்தியிருக்கிறார்கள், இன்றைய சூழ்நிலையிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நாட்டை ஆண்ட இரண்டாம் விஜயபாவ் மன்னன். இந்த விஜயபாவ் மன்னருடைய காலத்தில் அந்த மன்னனுக்கு மந்திரிகளாக இருந்தவர் மிஸ்டர்மாக இருந்தவங்க ஐந்து பேர் முஸ்லீம்கள் தான். அந்த ஐந்து பேரில் ஒருவர் என்ன செஞ்சார்னு சொன்னால், இந்த மன்னருடைய மிக முக்கியமான செக்யூரிட்டியாக இருந்திருக்கிறார், ரொம்ப பாதுகாப்பாக இருந்திருக்கிறாரு. இந்த சிங்கள மன்னனுக்கு பாதுகாப்பாக இருந்து இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாப்பதற்கு உறுத்துணையாக இருந்திருக்கிறார் என்பது வரலாறு சொல்லக்கூடிய அருமையான கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த நாட்டை ஆரம்ப காலத்தில் ஆண்ட ஆங்கிலேயர்களுக்கு முன்னாலே ஆண்ட போர்த்துகீசருடைய கோட்டைக்குள்ளே, அதாவது மாயா துண்ணை என்று சொல்லக்கூடிய ஒரு அரசன் உள்ளுக்கு நுழைஞ்சிட்டார். அவர் அதை பிடிப்பதற்கு அவர் நுழைந்தார். ஆனால் அவருடைய எவ்விதமான ஆயுத பலன்களும் இல்லை. இப்பொழுது என்ன செய்யறது, கோட்டைக்குள்ள வந்தாச்சு, போர்த்துகீசருடைய கோட்டைக்குள் நுழைந்து விட்டோம். ஆனால் கோட்டையை பிடிப்பதற்கு எந்த விதமான விடயமும் கையில் இல்லை. இந்த சமயத்தில் அந்த மாயா துண்ணை என்ற அரசனுக்கு கடற்படை, அந்த காலத்தில் கடை மூலமாக படை வரக்கூடிய முறை இல்லை. அந்த கடற்படை முறையை அணுகி அதன் மூலமா வேற ஒரு நாட்டில இருந்து அழைப்பித்தடுத்து இந்த மாயாத்துண்ண அரசனுக்கு உதவி செய்தவர்கள் அருமையான முஸ்லீம்கள், இந்த நாட்டுக்கு விசுவாசமாக இருந்தவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அது மாத்திரமல்ல, அதாவது கண்டி மன்னன் சேனாரத்னா, அந்த சேனாரத்னாவை போர்த்துகீசர்கள் எடுத்தார்கள். அந்த சமயத்தில் சேனாரத்ன அந்த அரசருக்கு என்ன செல்ல உதவி கிடையாது. அவர்களுக்கு நிறைய உதவி செய்து அந்த மன்னரை ஆங்கில மன்னரை எதிர்ப்பதற்கு துணையாக நின்றவர்கள் சிறப்பு மிக்க முஸ்லீம்கள் என்பது வரலாறு சொல்லக்கூடிய சிறப்பு மிக்க இருந்த உயிர், அதாவது வரலாறாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியற்றுக்குரியவர்களே, கண்டி மன்னன் இரண்டாவது ராஜ சிங்கன், அதாவது ஒரு காலத்தில் ஆட்சி செய்கிற சமயத்தில் போர்த்துகீசர்களுடைய படை இருக்கிறது, இராணுவம். இந்த இராணுவம் அந்த மன்னனை தேடி விரட்டி கொண்டு வராங்க. மன்னன் முன்னாலே ஓடிவிட்டார், பின்னாலே படை தேடி வருகிறது. அந்த மன்னர் போர்த்துகீச மன்னர் இரண்டாவது ராஜசிங்கன் இங்கே ஒளிந்து கொண்டார். வருகின்ற பொழுது ஒரு முஸ்லீம் பெண்மணிதான் அங்கே தென்பட்டார். அந்த போர்த்துகீச இராணுவம் முஸ்லீம் பெண்மணியிட்ட கேட்கிறாங்க, இந்த மன்னன் எங்க போனார் அடிசன், ஒரு முஸ்லீம் பெண்மணி எப்படி தியாகத்துணர்ந்தார், மன்னனை காட்டிக் கொடுக்கவில்லை, போனது தெரியும், மறைந்த இடம் தெரியும், ஆனால் காட்டிக் கொடுக்கவில்லை. இதனால் ஆத்திரம் கொண்ட அந்த போர்த்துகீய வீரர்கள் அந்த முஸ்லீம் மாதுடைய கழுத்தை வெட்டி கொலை செய்து விட்டார்கள். அதனாலேதான் வெளியே வந்த அந்த, அதாவது இரண்டாம் ராஜசிங்க மன்னன் என்ன சொன்னான், மாரக்கலே மாரக்கலே, எனக்கு உயிரை என்னோட ரத்தத்தை கொடுத்து காப்பாற்றிய பெண்மணியே என்று சொல்லி என்ன செஞ்சாங்க, அந்த அருமையான வார்த்தையை பேசினார்கள். இன்று கூட அந்த வார்த்தை சொல்லு, இது அகோரமான வார்த்தை. இப்படி எல்லாம் வரலாறு இந்த இலங்கை நாட்டில நம்முடைய சமுதாயம் இப்படி எல்லாம் சேவை செய்து வச்சிருக்கிறார். அது மாத்திரமல்ல, கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி எல்லாம் ஒரு பாதுகாப்பான முறையை இந்த நாட்டையும் நேசித்து இந்த நாட்டு மக்களுக்கும் உதவியாக இருந்தது மாத்திரமல்ல, இந்த நாட்டுடைய பொருளாதாரம், இந்த நாட்டுடைய அறிவு, இந்த நாட்டுடைய செல்வாக்கு, இந்த நாட்டுடைய வைத்தியத்துறை அத்துணைக்கு வித்திட்டவர்கள் எங்களை ஆரம்ப கால முஸ்லீம்கள் என்பதனை நாம் மறந்துவிடக் கூடாது. எங்களுக்கு தெரியும் கடல் பிரயாணம் செய்வது எப்படி என்பது இந்த இலங்கை நாட்டு மக்களுக்கு தெரியாமல் இருந்தது. ஆகவேதான் அரம நாட்டில இருந்து வந்த அரேபியர்கள் ஆரம்ப காலத்திலே வியாபார நோக்கமாக வந்தவர்கள், அதற்கு பின்னாலே படிப்படியாக வர ஆரம்பித்தார்கள். இவர்கள் எல்லாம் மரங்களை உண்டாக கட்டி அந்த மரக்களத்திலே வந்து இப்படித்தான் கடலிலே பிரயாணம் செய்ய முடியும் என்பதை காட்டிக் கொடுத்தார். அதனாலதான் இன்னைக்கு என்ன செய்யறது, முஸ்லீம்களுக்கு மரக்கள விசு என்று சொல்லுவது மர மனிதர்கள் என்று செய்யறாங்க, பேர் வந்திருக்கிறது அந்த முறையிலேதான். அவர் இப்படி காட்டிக் கொடுத்தவர்கள் எங்களுடைய அருமையான முஸ்லீம்கள் என்பதிலே நாம் இந்த நாட்டுக்கு செய்த சேவையை மறந்துவிடக் கூடாது. ஒரு காலத்திலே இந்த நாட்டிலே வாழ்ந்த முஸ்லீம்கள் ஆரம்ப காலம், அது ஆங்கிலேயர் ஆட்சி செய்யக்கூடிய காலமாக இருந்தது. அந்த காலத்திலே முஸ்லீம்களுடைய பெரியவர்கள் என்ன செய்வார் சொன்னால், ஒரு கரட்டை எடுத்து அதுக்கு ரெண்டு மாட்டை போட்டி பொருட்களை ஏற்றி ஒரு மக்களை ஒரு குடும்பத்துக்கு தேவையான ஒரு நாட்டுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் ஏற்றி பாதை காட்டு வழியாக சென்று தெரு தெருவாக கிராமம் கிராமமாக செஞ்சாங்க, அதை விட்டு வந்தாங்க. அந்த பாதை அமைப்பு தான் அதுக்கு தவளம் என்று சொல்லுவாங்க. இதை காட்டி கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள், இப்படி எல்லாம் வியாபாரம் செய்தவர்கள் முஸ்லிம்கள், இப்படி எல்லாம் சென்ற அந்த பாதை தான் பின்னொரு காலத்திலே பெருந்திருக்கலாம், அதாவது போக்குவரத்துக்கு ரோட்டு அமைப்பிற்கு வசதியாக அமைந்தது. அதை காட்டிக் கொடுத்தவர்கள் யாரு? எங்களுடைய அருமையான முஸ்லிம்கள், சிறப்பு மிக்க முஸ்லிம்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. 1890 மாணிக்கல் வியாபாரத்தில் உச்சநிலையில் இருந்த காலம். அந்த மாணிக்கல் வியாபாரத்தில் உச்சநிலையில் இருந்தவர்கள் சிறப்பு மிக்க முஸ்லிம்கள். கிட்டத்தட்ட 1890 10 மில்லியன் ரூபாயை இந்த நாட்டுக்கு வெளிநாட்டு செலாவணியாக எடுத்து உதவியாக கொடுத்தவர்கள் சிறப்பு மிக்க முஸ்லிம்கள். அன்றைய வியாபாரி 1890 10 மில்லியன் ரூபாய்களை மாணிக்க கல்லின் மூலமாக, அதாவது உதவியாக எடுத்து இந்த நாட்டுக்கு உதவி செய்திருக்கிறார் என்று சொன்னால் அது யாரு? எங்கள் அருமை மிக்க முஸ்லீம்கள் என்பதனை நாம் மறந்துவிடக் கூடாது. அது மாத்திரமல்ல, இந்த இலங்கையில கிடைக்கக்கூடிய மூலப்பொருள் இருக்கு இல்லையா, இந்த மூலப்பொருளை எடுத்து அதில ஆடைகளை செய்து அந்த காலத்துடைய மன்னருக்கு கொடுத்தவர்களும் அருமையான முஸ்லீம்கள் தான். இங்க இருக்கக்கூடிய அந்த நூல் அதையெல்லாம் எடுத்து நெசவு என்ற அடிப்படையில நெசவு செய்து பின்னி அக்காலத்துடைய மன்னருக்கு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அந்த தம்பதியாவை ஆட்சி செய்ய 5வது விஜயபாகு மன்னருடைய காலத்துல அவருடைய பிரதம மந்திரியாக இருந்தவர் மீராலந்து என்பவர். 5வது விஜயபாகுடைய காலத்துல அவருக்கு பிரதமராக இருந்தவர் மீராலந்து என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான முஸ்லிம். அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், ஆடை தைக்கக்கூடிய ஆடை தைப்பதற்கு நல்ல சிறப்பு மிக்க தையல்கார அளிக்கக்கூடிய 5 பேரை அனுப்பித்து எடுத்து சிலாபம் என்ற ஊரிலே குடியமர்த்தி வச்சு அருமையான முறையில மன்னரோடு சார்ந்த அத்தனை பேருக்கும் ஆடை தைத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான பணியை செய்த வரலாறும் இன்னைக்கு இருந்து வாழ்ந்து கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இப்படியெல்லாம் நம்முடைய நாட்டுக்கு முன்னைய முஸ்லீம்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அழகான முறையில் செஞ்சிருக்காங்க. அண்மை காலத்தில் எடுத்துக்கொண்டால் கூட, முன்னைய காலத்து பழம் பெரும் அரசியல்வாதிகளாக இருந்தவர்கள், படித்தவர்கள், சமுதாய நலனை கொண்டவர்கள் என்ன நினைத்தாங்க, தான் விரும்பின பணியெல்லாம் ஆடம்பரமாக இருக்க வசதி இருந்தும் என்ன செஞ்சாங்க, இல்ல ஒரு காலத்துல முஸ்லிம் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது, அறிவிலே முன்னேற வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆங்காங்கே பல பயிற்சி கூடங்களை ஆரம்பித்து இன்றைக்கும் அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த அருமையான முஸ்லீம்கள் இந்த நாட்டுக்கு சில செய்வேன் தரமாட்டார். அழுக்கமையில பெண்கள் பயிற்சி கல்லூரி இருக்கிறது, அத்தாளச்சேரையில ஆண்களுக்கான பயிற்சி கல்லூரி இருக்கிறது, இன்னும் பல பாடசாலைகள் அருமையான முறையில ஸ்தாபிக்கப்பட்டு சிறப்பான ஒரு நடைபெறும். என் நினைச்சாங்க தெரியுமா, அவங்க விரும்பினா கை நிறைய பழத்தை எடுத்துட்டு ஜாம் ஜாம் அண்டி இருக்கிறார். அவங்க நினைச்சாங்க ஒரு காலத்துல முஸ்லீம்கள் கஷ்டப்படக்கூடாது, இந்த நாட்டிலே முஸ்லீம்கள் சிறுபான்மை இருந்து நசுக்கப்படக்கூடாது, அறிவிலே முன்னேற வேண்டும் என்பதற்காக வேண்டி பின்னொரு காலத்தை யோசித்து அழகான முறையில் செய்துவிட்டு என்ன செஞ்சிட்டாங்க, இந்த நாட்டுக்கு நாட்டு மக்களுக்கு சேவை செய்துவிட்டு அவரெல்லாம் அபரை அடைந்து விட்டார்கள். இந்த நிலைமையை நாம் அறிய வேண்டிய ஒரு காலத்து அர்த்தத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹுடைய நன்னடியார்களே, இப்படியெல்லாம் முன்னையவர்கள் எங்களுக்கெல்லாம் செய்துவிட்டு சென்று விட்டார்கள். இப்ப நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், நாங்க என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இப்படி முக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களிடத்திலே பணம் வலித்திருக்கிறார்கள், படித்த புத்திஜீவிகள் இருக்கிறீர்கள், அது அல்லாத பாமரன் மீட்கத்தான் செய்கிறார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒன்றை மட்டும் நாம் சிந்திக்க வேண்டும், எங்கட சொத்து இந்த நாட்டிலே வாழக்கூடிய எங்கள் அருமையான மாணவர்களை அவர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு நாம் கொடுத்தோம் என்று சொன்னால், சில இடங்கள்ல பார்த்தா பரமே ஏழை குடும்பமாக இருக்கும், ஆனா பிள்ளைகளோ படிப்பதிலே ரொம்ப மும்முரமாக இருப்பார், அறிவு பெறுவதிலே திறமை உள்ளவர் அளிப்பார். ஆனா என்ன இல்ல, என்ன செய்யற, எங்களுக்கு மேற்கொண்டு படிப்பு இருக்கிற வசதி இல்ல, எங்கட குடும்பத்திலே மாக்கள் இருக்கிறாங்களா, ஆனா எங்களை யாருமே பார்ப்பது கிடையாது என்று கண்ணீர் விட்டு, அதாவது சின்ன சின்ன தொழிலுக்கு செல்லக்கூடிய இந்த மக்களை தேர்ந்தெடுங்க, உங்களோட குடும்பத்தை போய் பாருங்க, அவங்களுக்கு உதவி செஞ்சு ஒரு மேலிடத்துல வைத்தீங்க என்று சொன்னால், சுப்ஹானல்லாஹ், ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு அன்ஹா ஒருவர் வருகிறார், ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு அன்ஹா, நான் திருமணம் செய்ய வேண்டும், ஆனால் எனக்கு பண வசதி இல்லை, எனக்கு திருமணம் அவசியம், என்னுடைய அருமையான வாழ்க்கை நல்ல முறையில கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்ன பொழுது ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, இதனத்தில் அவ்வளவு பெரிய பணம் இல்ல, ஒரு சொற்ப பணம் இருக்கு, இதை கொண்டு போய் உன்னை வாழ்க்கையை நடத்தி கொண்டு சொன்னாங்க. அவர் கொண்டு போய் தனக்கு தேவையான சாமான வாங்கினாரு, மகர கொடுத்தாரு, திருமணம் செய்தார். அல்லாஹுடைய கிருபையுடைய நல்ல எண்ணத்திலே பரக்கத், 3 ஆண் குழந்தைகள் பிறந்தார்கள், உமர், உஸ்மான், அலி என்று சொல்லி அந்த 3 பேரும் ஒரு காலத்தில் பேர் அறிஞர்களாக மாறி பல மக்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்தார்கள், பெரிய இமாம்களாக மாறினார்கள்,
அல்லாஹுடைய கிருபை, அந்த சொன்ன அந்த அருமையான சேவை, அந்த மாணவர்கள் படித்த படிப்புடைய பலத்தன நன்மை, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் செல்லும் என்பதனை நாம் மறந்துவிடக்கூடாது. கண்ணியத்துக்குரியவர்களே, நம்முடைய நாட்டுக்கு செய்ய வேண்டிய ஒரு பொறுப்புல உள்ளதான் பொது சொத்துக்களை நாம் பாதுகாப்பது. பொது சொத்து என்று சொல்லுகின்ற பொழுது மஸ்ஜிதும் பள்ளிவாசலும் பொது சொத்துங்கள். நாங்க பள்ளிக்கு வாரம், எங்கட வாகனத்துல வாரம், வேண்ட வெறுப்பாக வேண்டிய என்ன செய்யறது, எங்கேயாவது நிப்பாட்டிக்கிட்டு வாரது இல்லைங்க. பள்ளியுடைய பொது சொத்தை பேணுவதிலே உள்ளதுதான் அந்த பள்ளிக்கு ஏதாவது கஷ்டங்கள் வந்துடாத மாதிரி கடந்து கொள்வது. எங்களுடைய வாகனங்களை எந்த இடத்துல நிப்பாட்ட வேண்டுமோ அந்த உரையில நிப்பாட்டுவது. நாங்கள் தாருமாற நிப்பாட்டியாச்சு, நாலு பேர் வந்து எங்கட சமுதாயத்தை ஏற்றுனார் என்று சொன்னால் நாங்கள் அந்த நாட்டை விரும்பியவர் அல்ல என்பதுதான் கருத்து. நபிகளார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மஸ்ஜித் நபவியில ஒரு ஜனாதா வைக்கப்பட்டிருக்கு. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதுமே ஜனாதாவை பத்தி விசாரிப்பாங்க. அந்த சமயத்துல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜனாதாவை பத்தி கேட்கின்ற பொழுது யாருக்குமே அவரை பத்தி புரியல. ஒரு வயோதிபர் வருகிறார், யா ரசூலல்லாஹ், இவரை பற்றி ஒரே ஒரு விடயம் தான் எனக்கு தெரியும். ஒரு காலத்துல நாங்க வாழக்கூடிய இந்த இடம் இருக்கிறது, இந்த இடத்தை சூறையாடுவதற்காக வேண்டி, கொள்ளையடிப்பதற்காக வேண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்ல உள்ள மக்கள் வருவதாக அறிந்தோம். என்ன செய்யற, இங்க ஏரியாவை பாதுகாக்கணுமே, எங்கட மக்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கணுமே, நாலு திசைக்கு நாங்கள் பாதுகாவலர் போட்டோம். ஆனால் மூன்று திசைக்கு போட்டாச்சு, ஒரே ஒரு திசைக்கு மாத்திரம், ஒரு ஏரியாவுக்கு மாத்திரம் போட முடியல. அந்த ஏரியாவதான் மிக டேஞ்சரான ஏரியா, ரொம்ப பயங்கரமான ஏரியா. இந்த ஜனாதவா இருக்கிறாரு, அவர் சொன்னாரு, எங்கட மக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி, எங்கட ஊருடைய நிலைமையை பாதுகாப்பதற்காக வேண்டி அந்த ஏரியாவை நான் பாதுகாக்கிறேன் என்று தைரியத்தோடு சொன்னார் யார சூழல்லா. அந்த ஒன்று தான் எனக்கு தெரியும் என்று சொன்னார் சொன்னாங்க. இன்னகுன்ன சமுதாய நலனுக்காக வேண்டி பாடுபட்டாரு, அவர் சுவர்க்கவாதி என்று சொன்னார்கள் நபிகளார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரியவர்களே, இதுதான் நாட்டுப்பட்டு சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய முறை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில நேரங்கள்ல கொடுப்பதற்கு பொருளாதாரம் இல்லை. இன்னைக்கு நிறைய படித்தவர்கள் இருப்பீங்க, அல்லாஹ் கிருபையினால பல்கலைக்கழகத்துக்கு நீங்க சென்றிருப்பீங்க, உங்களுக்கு இலவசமான முறையில பணங்கள் தந்திருப்பார்கள், இலவச கல்வியை படித்து பட்டம் பெற்றவர்களால் நிறைய இருப்பீர்கள். நீங்கள் சிந்திக்க வேண்டும், இந்த நாட்டிலே உள்ள பிரஜைகள், மாணவர்களுக்கு, ஏழை மாணவர்கள் எத்தனை பேருக்கு ரெண்டு மனத்தியானத்தை நாங்கள் ஒதுக்கி படிப்பித்துக் கொடுத்திருக்கிறோம், எத்தனை மாணவர்களுக்கு எங்களுடைய அறிவை சொல்லி அவர் நல்ல முறையில் ஆக்கி வைத்திருக்கிறோம். இது சமுதாயத்துக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை என்பதை மறந்துவிடக் கூடாது. அது அல்லாதவர்கள் நினைக்க வேண்டும், இந்த நாட்டுக்கு நான் என்ன செய்ய வாப்பா, என்ன செய்யற அப்படின்னு நினைக்காதீங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான சஹாபாக்கள் அதாவது தபூக் யுத்தம் முடிஞ்சு மதீனா நோக்கி வருகிறார்கள். பின்னத்தில் மதீனத்தில் ஆக்குவாமல் மதீனாவிலே ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. எங்களை மாதிரி நாட்டை ஜீனை காப்பாற்றாக வேண்டி ஆயுதம் ஏந்து போகவில்லை, ஆனால் எங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அதே நன்மையை என்ன செய்யறார் அந்த மக்களுக்கு கொடுக்கிறார் என்று சொன்ன பொழுது யார சூழல்லா அது எப்படி என்று கேட்டாங்க. எப்படி தெரியுமா, அவங்களுக்கு எங்களோட வர்றதுக்கு மாதிரி இல்ல, சந்தர்ப்பம் இல்ல, சூழ்நிலை இல்ல, இருந்தாலும் எங்களுக்காக வேண்டி கையேந்தி அழுது துவா செஞ்சாங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால இந்த நாட்டுக்காக வேண்டி, முஸ்லிம் சமுதாயத்துக்காக வேண்டி நிறைய துவா செஞ்சாங்க. அந்த துவாவுடைய பலக்கத் எங்களுக்கு கிடைத்த அதே நன்மை அவர்களுக்கு கொடுக்கிறார் என்ற கருத்தை அபிகல்லாதர் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் சொல்லி வைத்தார். ஆகவேதான் அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாட்டை நேசிப்பது என்பது நம்முடைய சமுதாயத்துக்கு எந்த அளவுக்கு உதவி செய்கிறோமோ, எந்த அளவுக்கு துவா செய்கிறோமோ எங்களுடைய கடமை, அதுதான் இபாதத்துடைய தன்மை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாங்களும் இந்த நாட்டிலே பிறந்தவர்கள் தான், எங்களுக்கு புரியுது. அதுக்கப்புறம் நாங்க தனிநாடு கேட்கலங்க, தனிநாடு கேட்கல, தனி ராஜ்யம் கேட்கல, நாங்க என்ன செய்யறோம், விசுவாசமாக இருந்து கொள்ள வேண்டிய முறை இருக்கிறது. அந்த அமைப்பிலே தான், அந்த அமைப்பிலே தான் எங்களுடைய ஒவ்வொரு வீடுகள்லையும் இந்த தேசிய கொடிய பறக்க விடுவோம். எனக்கு சொன்னா நினைக்க கூடாது, எங்கேயே யாராவது தேசிய விழா நடக்குது, இந்த முஸ்லீம்கள் அதை பற்றி எது விதமான கருத்தனையும் கிடையாது, அதை பற்றி ஒரு கருத்தும் கிடையாது என்று நினைக்க கூடாது. நாங்களும் இங்கே பிறந்தவர்கள், இங்கே வளர்ந்தவர்கள், இங்கே படித்தவர்கள், இங்கேதான் தொழில் செய்கிறோம், ஆக எங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆகவேதான் இந்த நேரத்திலே மற்றவருடைய மனதிலே எங்களை பற்றி தப்பான எண்ணம் வந்துவிடாமல் இருக்க எங்களுடைய வீடுகளிலே அந்த தேசிய கொடியை பொறுத்து நாங்கள் எல்லாம் ஒரே சகோதரர், ஒரு உடம்பிலே எப்படி ரத்தம் உண்டாக இருக்கிறதோ, ஒரு உடம்பிலே உறுப்புடைய அமைப்பு எப்படி உண்டாக இருக்கிறதோ, அதே மாதிரிதான் நாங்கள் எல்லாம் ஒரே நாட்டை சேர்ந்தவர்கள் என்பதை நாம் காட்போம். அல்லாஹுடைய கிருபையினால எங்களுடைய துஆக்கள்ல இந்த நாட்டுடைய பட்டை வெளியாக்கி நாங்கள் துஆ செய்வோம். நாட்டு பட்டு வைத்து யாரெல்லாம் ஜெயம் பெற்றார்களோ அந்த நல்லவர்களே அப்பு சுபஹான ஹூவ தாலா இம்மனைவரையும் ஆட்சி அருள்புரிவானாக. அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயா, எங்களுடைய பெற்றோர்கள் குடும்பத்தினரின் பாவங்களை மன்னித்தல்வாயா. இறக்கமுள்ளையா அல்லாஹ், இந்த நாட்டிலே எல்லா இன மக்களும் ஒற்றுமையோடு வாழ கிருபை செய்தல்வாயா. ஏதோ இஸ்லாத்தை விளங்காதவர்கள், முஸ்லீம்களை பற்றி புரியாதவர்கள் தவறான கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுது அவருடைய கல்விலே அருமையான இதாயத்தை வாசலை திறந்து விடுவாயா. இந்த நாட்டை செல்வம் குளிக்க ஒரு நாடாக ஆக்கி வைப்பாயா. படித்தவர்கள், மேதைகள், புத்திஜீவிகள் நிரம்பிருக்கக்கூடிய நாடாக ஆக்கி வைப்பாயா. ஒவ்வொரு சமுதாயமும் சிறந்த சமுதாயமாக நீ கிருபை செய்தல்வாயா. ஏழை நாடுகளுக்கு முன்னுதாரம் உள்ள நாடாக ஆக்கி வைப்பாயா. யாரெல்லாம் இந்த நாட்டுக்கு அப்படி சேவை செய்து வசாத்தாகிவிட்டார்களோ அத்தகைய முஸ்லீம் தலைவர்களுக்கு நீ கிருபை செய்தல்வாயா. யாரெல்லாம் நல்ல எண்ணத்தோடு இருக்கிறார்களோ அந்த நல்ல எண்ணத்தோடு இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த துஆவை அபுல் செய்தல்வாயா. மேலான எங்களுடைய துஆக்களை அங்கீகரித்து அருள்வாயா. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more lectures, visit